ഓം ശാന്തി. ജനുവരി 16, 2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நினைவு அட்டவணை ஒன்றை வைத்திருங்கள். நினைவிலிருக்கும் பழக்கத்தை நீங்கள் எந்த அளவிற்கு அதிகமாக கிரகிக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்கள் பாவங்கள் அழிக்கப்படுவதுடன் உங்கள் கர்மாதீத நிலையையும் நீங்கள் நெருங்கி வருவீர்கள். கேள்வி: உங்கள் அட்டவணையை நீங்கள் மிக சரியாக எழுதியுள்ளீர்களா இல்லையா என்பதை எடுத்துக்காட்டும் 4 விஷயங்கள் எவை? பதில்: 1. உங்கள் ஆளுமை. 2. உங்கள் நடத்தை. 3. உங்கள் சேவை. 4. உங்கள் சந்தோஷம். இந்த 4 விஷயங்களையும் பார்ப்பதன் மூலம் உங்கள் அட்டவணையை நீங்கள் மிக சரியாக எழுதுகின்றீர்களா இல்லையா என்பதை பாப்தாதாவினால் கூற முடியும். அரும்காட்சி அகங்களிலும் கண்காட்சிகளிலும் சேவை செய்கின்ற இராஜரீகமான நடத்தையுடைய எல்லையற்ற சந்தோஷத்தை அனுபவம் செய்கின்ற குழந்தைகளுடைய அட்டவணை நிச்சயமாக நன்றாக இருக்கும். பாடல்: ஓ மனிதா, உனது இதய கண்ணாடியில் உன் முகத்தை பார். ஓம் சாந்தி. குழந்தைகளே, நீங்கள் பாடலை கேட்டீர்கள், அதன் அர்த்தத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் எத்தனை பாவ செயல்கள் இன்னமும் எஞ்சி உள்ளன என்பதையும் எத்தனை புண்ணிய செயல்களை நீங்கள் சேகரித்துள்ளீர்கள், அதாவது ஆத்மா சத்துவப்பிரதான் ஆகுவதற்கு எவ்வளவு காலம் உள்ளது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எந்த அளவிற்கு தூய்மை அடைந்திருக்கின்றீர்கள் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். சிலர் தாம் 2 அல்லது 3 மணி நேரம் நினைவில் இருந்ததாகவும் சிலர் தாம் 1 மணி நேரம் நினைவில் இருந்ததாகவும் தமது அட்டவணையில் எழுதுகிறார்கள். அது மிக குறைந்த அளவு ஆகும். நீங்கள் குறைந்த அளவு நினைவு செய்யும் பொழுது குறைந்த அளவு பாவங்களே அழிக்கப்படுகின்றன. அழிக்கப்படாத மகா பாவங்கள் இன்னமும் இருக்கின்றன. ஆத்மாக்கள் உயிர் வாழ்பவர்கள் என அழைக்கப்படுகின்றனர். ஆகவே தந்தை கூறுகின்றார்: ஓ ஆத்மாக்களையே, உங்களையே கேளுங்கள், இதில் கவனம் செலுத்தும் பொழுது உங்கள் பாவங்களில் எத்தனை அழிக்கப்பட்டுள்ளன, உங்கள் அட்டவணையின் மூலம் நீங்கள் எந்த அளவிற்கு புண்ணிய ஆத்மா ஆகியுள்ளீர்கள் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இறுதியிலேயே நீங்கள் கர்மாதீத நிலையை அடைவீர்கள் என தந்தை விளங்கப்படுத்தி உள்ளார். நினைவு செய்வதன் மூலம் அதனை உங்கள் பழக்கமாக்கிக் கொள்ளும் பொழுது தொடர்ந்தும் உங்கள் பாவங்கள் மென்மேலும் அழிக்கப்படுகின்றன. நீங்கள் தந்தையின் நினைவில் எவ்வளவு நேரம் நிலைத்திருந்தீர்கள் என சோதித்து பார்க்க வேண்டும். இதில் பொய் பேசுவது என்ற கேள்விக்கு இடமில்லை. ஆனால் நீங்கள் உங்களை சோதித்து பார்க்க வேண்டும். அட்டவணையை எழுதி பாபாவிற்கு கொடுத்தால் உங்கள் அட்டவணை மிக சரியாக உள்ளதா இல்லையா என்பதை பாபாவினால் விரைவில் கூற முடியும். உங்களுடைய ஆளுமை, நடத்தை, நீங்கள் செய்யும் சேவை, உங்கள் சந்தோஷம் ஆகியவற்றை பார்த்து உங்களுடைய அட்டவணை எவ்வாறு இருக்கும் என்பதை பாப்தாதாவினால் விரைவில் புரிந்து கொள்ள முடியும். சதா நினைவில் இருப்பவர்கள் யார்? நூதன சாலைகளிலும் கண்காட்சிகளிலும் சுறுசுறுப்பாக சேவை செய்பவர்கள் ஆவார்கள். நூதன சாலைகளில் சதா வருவதும் போவதும் இடம்பெறும். டெல்லியில் பலர் தொடர்ந்தும் வருகிறார்கள். எனவே நீங்கள் தந்தையின் அறிமுகத்தை மீண்டும் மீண்டும் கொடுக்க வேண்டும். உதாரணமாக, விநாசத்திற்கு இன்னும் சில வருடங்களே உள்ளன என நீங்கள் யாருக்கேனும் கூறினால் அவர்கள் கூறுகிறார்கள், அது எப்படி சாத்தியமாகும், இதை நாங்கள் கூறவில்லை என்றும் கடவுளே இவ்வாறு கூறுகின்றார் என்றும் உடனே நீங்கள் அவர்களிடம் கூற வேண்டும். கடவுளின் வார்த்தைகள் நிச்சயமாக உண்மையாகவே இருக்கும். ஆகவே தந்தை விளங்கப்படுத்துகின்றார், அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் கூறுங்கள், இது ஷிவ் பாபாவின் ஸ்ரீமத், நாங்கள் இதனை கூறவில்லை, இது அவருடைய ஸ்ரீமத் ஆகும், அவர் சத்தியம் ஆவார். முதலாவதாக நீங்கள் அவர்களுக்கு நிச்சயமாக தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். இதனாலேயே ஒவ்வொரு படத்திலும் இவை கடவுள் சிவனின் வார்த்தைகள் என எழுதுங்கள் என பாபா உங்களுக்கு கூறியுள்ளார். அவர் எங்களுக்கு அனைத்தையும் மிக சரியாக கூறுகின்றார். எங்களுக்கு இது தெரியாது. தந்தை எங்களுக்கு இதை கூறியிருப்பதாலேயே நாங்கள் உங்களுக்கு கூறுகின்றோம். சில நேரங்களில் விரைவில் விநாசம் நிகழும் என்று இன்னார் எதிர்வு கூறியுள்ளார் எனவும் பத்திரிகைகளில் வெளியிடப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள். பிரஜாபிதா பிரம்மாவின் எல்லையற்ற பிரம்மா குமார்களும் பிரம்மா குமாரிகளும் உள்ளனர். நீங்கள் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள் என்பதை நீங்கள் அவர்களுக்கு கூறலாம். அவர் ஞான கடலான தூய்மையாக்குபவர் ஆவார். முதலில் இந்த விஷயத்தை நீங்கள் அவர்களுக்கு புரிய வைத்த பின்னரே மேலும் விவரிக்க வேண்டும். விநாச காலத்தில் யாதவர்களினதும் கௌரவர்களினதும் புத்தி கடவுளின் மீது அன்பை கொண்டிருக்க முடியாது என்று ஷிவ் பாபா கூறியிருக்கின்றார். குழந்தைகளாகி நீங்கள் ஷிவ் பாபாவின் பெயரை தொடர்ந்தும் கூறிக்கொண்டு அவரை நினைவு செய்வீர்களாயின் நீங்கள் நன்மை அடைவீர்கள். தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்தி உள்ளதை மற்றோருக்கு தொடர்ந்தும் விளங்கப்படுத்துங்கள். சேவை செய்பவர்களின் அட்டவணை மிக நன்றாக இருக்கும். அவர்கள் நாள் முழுவதிலும் 8 மணி நேரம் சேவை செய்வதில் மும்முரமாக உள்ளார்கள். அவர்கள் 1 மணி நேரம் ஓய்வெடுக்க கூடும். குறைந்தபட்சம் 7 மணி நேரங்கள் அவர்கள் சேவையில் மும்முரமாக உள்ளார்கள். அவர்களின் பல பாவங்கள் அழிக்கப்படுகின்றன என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். பலருக்கும் மீண்டும் மீண்டும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கும் சேவை செய்கின்ற குழந்தைகள் மீது தந்தை நிச்சயமாக அன்பு கொண்டிருப்பார். பலருக்கும் நன்மையளிக்கும் குழந்தைகளை தந்தை பார்க்கின்றார். பலருக்கும் நன்மை செய்வதிலேயே அவர்கள் இரவு பகலாக அக்கறை செலுத்துகிறார்கள். பலருக்கும் நன்மை செய்வது என்றால் தனக்குத்தானே நன்மை செய்வதாகும். பலருக்கு நன்மை அளிப்பவர்களே புலமை பரிசிலை வெல்வார்கள். இதுவே குழந்தைகளாகிய உங்கள் தொழிலாகும். நீங்கள் ஓர் ஆசிரியராகி பலருக்கும் வழிகாட்ட வேண்டும். முதலில் நீங்கள் இந்த ஞானத்தை முற்றிலுமாக கிரகிக்க வேண்டும். நீங்கள் யாருக்கேனும் நன்மை ஏற்படுத்தாது விட்டால் அது உங்கள் பாக்கியத்தில் இல்லை என்பது புரிந்து கொள்ளப்படும். குழந்தைகள் சிலர் கூறுகிறார்கள், பாபா வேலை செய்வதிலிருந்து எங்களை விடுவித்து விட்டால் எங்களால் சேவையில் ஈடுபட முடியும். அப்போது நீங்கள் உண்மையில் சேவை செய்வதற்கு தகுதியானவர்களா என்றும் நீங்கள் பந்தனமற்றவராக இருக்கின்றீர்களா என்றும் பாபா பார்க்கின்றார். அதன் பின்னரே 500 முதல் 1000 ரூபாய் சம்பாதிப்பதை விட நீங்கள் சேவையில் ஈடுபட்டு பலருக்கும் நன்மை செய்வது மேலானது என பாபா கூறுவார். ஆனால் நீங்கள் பந்தனத்திலிருந்து விடுபட்டிருக்க வேண்டும். நீங்கள் சேவை செய்யக்கூடியவர் என பாபா கண்டால் மாத்திரமே இந்த ஆலோசனையை வழங்குவார். சேவை செய்யக்கூடிய குழந்தைகள் இங்கும் அங்கும் எங்கும் அழைக்கப்படுகிறார்கள். மாணவர்கள் பாடசாலையில் கற்கின்றனர். இதுவும் ஒரு கல்வியே ஆகும். இந்த வழிகாட்டல்கள் பொதுவானவை அல்ல. சத்தியமானவர் என்றால் சத்தியத்தை பேசுபவர் என்று அர்த்தம். ஸ்ரீமத்திற்கு ஏற்பவே நாங்கள் இதனை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றோம். இப்பொழுது மட்டுமே கடவுளின் வழிகாட்டல்களை உங்களால் பெற முடியும். தந்தை கூறுகின்றார், நீங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். இப்பொழுது நீங்கள் உங்கள் எல்லையற்ற சந்தோஷம் என்ற ஆஸ்தியை பெற்றுக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு சக்கரத்திலும் ஸ்வர்க்கம் ஸ்தாபிக்கப்படுவதால் நீங்கள் ஒவ்வொரு சக்கரத்திலும் ஆஸ்தியை பெற்றிருக்கின்றீர்கள். இந்த உலக சக்கரம் 5000 ஆண்டுகள் நீடிக்கின்றது என வேறு எவருக்கும் தெரியாது. மனிதர்கள் கார் இருளில் மூழ்கி உள்ளனர். ஆனால் நீங்களோ முழுமையான ஒளியில் இருக்கின்றீர்கள். தந்தை ஒருவரே ஸ்வர்க்கத்தை ஸ்தாபிக்கின்றார். வைக்கோர் போர் எரியூட்டப்பட்ட போதும் அறியாமை என்ற உறக்கத்தில் மக்கள் தொடர்ந்தும் உறங்கிக் கொண்டிருந்தனர் என நினைவு கூறப்படுகிறது. எல்லையற்ற தந்தையே ஞானக்கடல் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். அதி மேலான தந்தையின் பணியும் அதி மேலானது. கடவுள் சர்வசக்திவான் என்பதால் அவர் விரும்பியதை அனைத்தும் செய்யலாம் என்று அல்ல. இல்லை, இந்த நாடகம் அனாதியாகவே நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அனைத்துமே நாடகத்திற்கு ஏற்பவே நிகழ்கிறது. பலர் யுத்தத்தில் மரணிக்கின்றனர், அதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அதை குறித்து கடவுளால் என்ன செய்ய முடியும்? பூமி அதிர்ச்சிகள் ஏற்படும் பொழுது மக்கள் ஓ கடவுளே என்று ஓலமிடுகின்றனர். ஆனால் கடவுளால் என்ன செய்ய முடியும்? நீங்கள் உலகை அழிப்பதற்கு கடவுளை வருமாறு அவரை அழைத்தீர்கள். இந்த தூய்மையற்ற உலகிற்கு வருமாறு அவரை அழைத்தீர்கள். புதிய உலகை ஸ்தாபித்து பழைய உலகை அழிக்க வருமாறு அவரை அழைத்தீர்கள். நான் இதை செய்வதில்லை, இது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. காரணமின்றி இரத்த கிளறி ஏற்படுகிறது. இதிலிருந்து எவரையும் காப்பாற்ற முடியும் என்ற கேள்விக்கே இடமில்லை. புதிய உலகை ஸ்தாபிக்குமாறு அவரிடம் கூறினீர்கள். எனவே தூய்மையற்ற ஆத்மாக்கள் அனைவரும் நிச்சயமாக போய்விட வேண்டும். சிலருக்கு எதுவுமே புரிவதில்லை. அவர்களுக்கு ஸ்ரீமத் என்பதன் அர்த்தம் கூட புரியவில்லை. கடவுள் யார் என்பது அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு எதுவுமே புரியவில்லை. சில குழந்தைகள் நன்றாக படிக்காத போது பெற்றோர்கள் அவர்களை கல்புத்தி கொண்டவர்கள் என கூறுகின்றனர். சத்தியுகத்தில் அவர்கள் அப்படி கூற மாட்டார்கள். கலியுகத்தில் கல்புத்தி உடையவர்களே இருக்கிறார்கள். தெய்வீக புத்தியுடைய எவரும் இங்கிருக்க முடியாது. இந்த காலத்தில் மனிதர்கள் என்னவெல்லாம் செய்கின்றார்கள் என பாருங்கள். ஒருவருடைய இதயத்தை அகற்றிவிட்டு மற்றொன்றை பொருத்துகிறார்கள். அதனை சாதித்த அவர்கள் அதிக அளவு முயற்சியில் ஈடுபடுகின்றார்கள். ஆனால் அதனால் ஏற்படும் நன்மை என்ன? ஒருவேளை அந்த நபரை இன்னும் சில நாட்கள் உயிருடன் வாழ வைக்கலாம். பலர் தந்திர வித்தைகளை கற்றுக்கொள்கின்றனர், ஆனால் அதில் எவ்வித பயனும் இல்லை. கடவுள் வந்து தங்களை தூய உலகின் அதிபதிகளாக வேண்டும் என்பதற்காக மக்கள் கடவுளை நினைவு செய்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், இந்த தூய்மையற்ற உலகில் நாங்கள் பெருமளவு துன்பத்தை அனுபவம் செய்கின்றோம். சத்தியுகத்தில் நோய் துன்பம் என்ற கேள்விக்கே இடமில்லை. நீங்கள் இப்பொழுது தந்தையின் மூலமாக மிக உயர்ந்த அந்தஸ்தை பெறுகின்றீர்கள். இங்குள்ள மனிதர்களும் கற்பதன் மூலம் உயர்ந்த பட்டத்தை பெறுகின்றனர். அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அவர்கள் மேலும் சில நாட்களுக்கு உயிர் வாழ்வார்கள் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். ஒவ்வொருவரின் தலையிலும் பெரிய பாவசுமை உள்ளது. அவர்கள் பெருமளவு தண்டனையை அனுபவம் செய்வார்கள். அவர்கள் தங்களை தூய்மை அற்றவர்கள் என கருதினாலும் விகாரத்தில் ஈடுபடுவதை அவர்கள் பாவம் என கருதுவதில்லை. அதனால் அவர்கள் பாவ ஆத்மாக்கள் ஆகின்றார்கள். ஆரம்பத்திலிருந்தே இல்லற ஆசிரம தர்மம் தொடர்ந்து வந்துள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர். சத்தியுகத்தில் தூய இல்லற தர்மம் நிலவியதென்றும் அக்காலத்தில் பாவ ஆத்மாக்கள் எவருமே இருக்கவில்லை என்றும் அவர்களுக்கு விளங்கப்படுத்தப்படுகிறது. இங்கு அனைவருமே பாவ ஆத்மாக்கள். இதனாலேயே அவர்கள் அனைவரும் துன்பத்தை அனுபவம் செய்கின்றனர். இங்கு தற்காலிக சந்தோஷமே உள்ளது. மக்கள் நோய்வாய்ப்பட்டு இறக்கின்றார்கள். மரணம் வாய் திறந்து காத்து கொண்டிருக்கிறது. மக்களுக்கு திடீரென இதயம் நின்று விடுகிறது. இங்குள்ள சந்தோஷம் காகத்தின் எச்சம் போன்றது. அங்கே நீங்கள் அளவற்ற சந்தோஷத்தை கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் முழு உலகத்தினதும் அதிபதிகள் ஆகின்றீர்கள். எந்த விதமான துன்பமும் இருக்காது. காலநிலை அதிக உஷ்ணமாகவோ அதிக குளிராகவோ இருக்காது. சதா வசந்த காலமாகவே இருக்கும். பஞ்ச தத்துவங்கள் கூட ஒழுங்கை பேணும். சொர்க்கம் சொர்க்கமே ஆகும். இரவுக்கும் பகலுக்கும் உள்ள வேறுபாடு உள்ளது. சொர்க்கத்தை உருவாக்கி புதிய உலகை ஸ்தாபிக்க உங்களை தூய்மையாக்க வருமாறு நீங்கள் தந்தையை அழைக்கின்றீர்கள். ஆகவே கடவுள் சிவன் பேசுகின்றார் என்று ஒவ்வொரு படத்திலும் எழுதப்பட்டிருக்க வேண்டும். இதன் மூலம் நீங்கள் மற்றோருக்கு ஞானம் கொடுக்கும் பொழுது சிவ் பாபாவை மீண்டும் மீண்டும் நினைவு செய்வீர்கள். அருங்காட்சியகங்களிலும் கண்காட்சிகளிலும் சேவை செய்யும் பொழுது ஞானமும் யோகமும் இணைந்தே உள்ளன. நினைவில் நிலைத்திருந்தால் உங்களுக்கு போதை ஏற்படும். நீங்களும் தூய்மையாகி முழு உலகையும் தூய்மையாக்குகின்றீர்கள். நீங்கள் தூய்மையாகும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு புதிய உலகம் தேவையாகும். இறுதியில் இது கணக்கு தீர்க்கும் காலம் ஆகையால் அனைவரது கணக்குகளும் தீர்க்கப்படும். நான் உங்களுக்காக புதிய உலகை ஆரம்பித்து வைக்க வேண்டும். அதை தொடர்ந்து நீங்கள் கிளைகளை திறப்பீர்கள். தந்தையை தவிர வேறு எவரும் சொர்க்கமாகிய புதிய உலகிற்கு அஸ்திவாரமிட முடியாது. ஆகவே அத்தகைய தந்தையை நீங்கள் நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் ஒரு பிரமுகரை கொண்டு அருங்காட்சியகம் ஒன்றை திறந்து வைக்கும் பொழுது அச்செய்தி எங்கும் பரவும். அந்த பிரமுகரும் அங்கிருப்பார் என மக்கள் நினைப்பார்கள். சிலர் கூறுவார்கள், நீங்கள் எழுதி தாருங்கள், நான் அதை கூறுகின்றேன். அது தவறாகும். அவர்கள் முதலிலேயே அனைத்தையும் புரிந்து கொண்டு பின்னர் பேசுவார்களாயின் அதுவே நல்லது. சிலர் தாம் நிகழ்த்தும் உரையை முன்கூட்டியே எழுதி வைத்து அதை மிக சரியாக பேசுவார்கள். குழந்தைகளாகி நீங்களும் வாய் மூலம் பேசி விளங்கப்படுத்த வேண்டும். ஞானம் முழுவதும் ஆத்மாக்களாகிய உங்களுக்குள் இருக்கிறது. பின்னர் நீங்கள் அதனை மற்றவர்களுக்கு கொடுக்கின்றீர்கள். மக்களின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரிக்கிறது. ஜனத்தொகையும் தொடர்ந்தும் அதிகரிக்கிறது. முழு விருட்சமும் முற்றிலும் முக்கிய நிலையை அடைந்துள்ளது. உங்கள் தர்மத்திற்கு உரியவர்கள் வெளிப்படுவார்கள். அனைவரும் வரிசை கிரமமாக உள்ளார்கள். அனைவராலும் ஒரே அளவிற்கு கற்க முடியாது. சிலர் நூற்றுக்கு ஒரு புள்ளியையே பெறுவார்கள். நீங்கள் சிறிதளவையே கேட்டு ஒரு புள்ளியை பெற்றாலும் நீங்களும் சொர்க்கத்திற்கு வருவீர்கள். இது எல்லையற்ற தந்தை கற்பிக்கும் எல்லையற்ற கல்வியாகும். இந்த தர்மத்திற்கு உரியவர்கள் வெளிப்படுவார்கள். முதலில் நீங்கள் அனைவரும் உங்கள் வீட்டிற்கு முக்தி தாமத்திற்கு திரும்பிச் செல்ல வேண்டும். பின்னர் நீங்கள் வரிசை கிரமமாக கீழிறங்கி வருவீர்கள். திரேதாயுக முடிவு வரையிலும் சிலர் தொடர்ந்தும் வந்து கொண்டிருப்பார்கள். பலர் பிராமணர்கள் ஆகினாலும் அனைவரும் சத்தியுகத்திற்கு வரமாட்டார்கள். அவர்கள் திரேதாயுக இறுதியிலேயே வருவார்கள். இந்த விஷயங்கள் யாவும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஓர் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதை பாபா அறிவார். எனவே அனைவரும் நிலையாக இருப்பதில்லை. ஓர் ராஜ்யத்திற்கு பல் வகையினர் தேவை. பிரஜைகள் வெளிப்புறத்தார் என்று அழைக்கப்படுவார்கள். அங்கே ஆலோசகர்களுக்கான அவசியம் இல்லை என பாபா விளங்கப்படுத்தியுள்ளார். ஸ்ரீமத்தை பெற்றுக் கொண்டதால் அவர்கள் லக்ஷ்மியும் நாராயணரும் அவ்வாறு ஆகினார்கள். எனவே அவர்கள் எவரிடமிருந்தும் ஆலோசனை பெற வேண்டியதில்லை. அங்கு ஆலோசகர் போன்ற எவரும் இல்லை. பின்னர் அவர்கள் தூய்மையற்று ஆகும்போது ஓர் அரசனுக்கும் அரசிக்கும் ஓர் ஆலோசகர் இருப்பார். இப்போது பல ஆலோசகர்கள் உள்ளனர். இங்கு மக்களால் மக்களாட்சி நடத்தப்படுகிறது. இருவரின் அபிப்பிராயங்கள் ஒரே விதமாக இருப்பதில்லை. நீங்கள் நட்புடன் ஒருவரை எதையேனும் செய்யுமாறு கேட்டால் அவர் அதனை செய்வார். அடுத்து வருபவர் அதனை புரிந்து கொள்ளாதுவிட்டால் அனைத்தையுமே வீணாக்கி விடுவார். இருவரின் புத்தியும் ஒரே விதமாக இருப்பதில்லை. அங்கே உங்கள் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படுகின்றன. இங்கு நீங்கள் எவ்வளவோ துன்பத்தை அடைந்துள்ளீர்கள். இது துன்ப பூமி என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் பக்தி மார்க்கத்தில் அதிகளவு தடுமாறி திரிந்தீர்கள். அதுவும் நாடகமே. நீங்கள் சந்தோஷமற்று இருக்கும்போது தந்தை வந்து உங்களுக்கு சந்தோஷம் என்ற ஆஸ்தியை கொடுக்கின்றார். உங்களுடைய புத்தியை தந்தை அதிகளவு திறந்திருக்கின்றார். செல்வந்தர்களுக்கு இது சொர்க்கம் என்றும் ஏழைகளுக்கு இது நரகம் எனவும் மக்கள் கூறுகிறார்கள். சொர்க்கம் என்பதன் அர்த்தம் என்ன என்பதை நீங்கள் மிக சரியாக அறிந்திருக்கின்றீர்கள். சத்தியுகத்தில் அந்த கருணையானவரை வருமாறு எவரும் அழைக்க மாட்டார்கள். இங்கேயே நீங்கள் அவரை அழைக்கின்றீர்கள். கருணை காட்டுங்கள், எங்களை விடுதலை செய்யுங்கள். தந்தை அனைவரையும் வீடாகிய சாந்தி தாமத்திற்கும் சந்தோஷ தாமத்திற்கும் அழைத்து செல்கின்றார். அறியாமை பாதையில் உங்களுக்கும் எதுவும் தெரிந்திருக்கவில்லை. தமோ பிரதானமாக முதலிடம் வகிப்பவர்கள் பின்னர் சத்தோப்பிரதானமாகவும் முதலிடம் வகிப்பார்கள். இவர் தன்னை புகழ்ந்து கொள்ளவில்லை, அந்த ஒருவரே பாராட்டப்பட வேண்டியவர். அவர் ஒருவரே லக்ஷ்மி நாராயணரை அவ்வாறு ஆக்குகின்றார். அதி மேலானவரான கடவுள் உங்களையும் மேன்மையானவர் ஆக்குகின்றார். அனைவரும் மேன்மையானவர் ஆக முடியாது என்பதை பாபா அறிவார். எவ்வாறாயினும் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். சாதாரண மனிதரிலிருந்து நாராயணன் ஆகுவதற்கே நீங்கள் இங்கு வருகின்றீர்கள். நீங்கள் கூறுகின்றீர்கள், பாபா நாங்கள் சொர்க்கத்தின் ராஜ்ய உரிமையை பெற்றுக்கொள்வோம், சத்திய நாராயணனின் கதையை கேட்பதற்காக நாங்கள் வந்துள்ளோம். பாபா கூறுகின்றார், அச்சா உங்கள் உதடுகளில் ரோஜா மலர்கள் இருக்கட்டும், இப்பொழுது முயற்சி செய்யுங்கள். அனைவருமே லக்ஷ்மி நாராயணர் ஆக முடியாது. ஓர் ராஜ்யம் உருவாக்கப்படுகிறது. அரச குடும்பத்திற்கும் பிரஜைகளின் குடும்பத்திற்கும் பலர் தேவைப்படுகின்றனர். பலர் இங்கு வந்து இந்த ஞானத்தை கேட்டு ஆச்சரியப்படுகின்றனர். தாங்கள் இந்த ஞானத்தை கேட்டு அதை பற்றி பிறருடனும் பேசுகிறார்கள். பின்னர் தந்தையுடன் உள்ள உறவை துண்டித்து விடுகிறார்கள். சிலர் இப்பொழுதும் இங்கு திரும்பி வருகிறார்கள். நல்ல முன்னேற்றம் காண்பிப்பவர்கள் உயரச் செல்வார்கள். ஏழைகளே தங்களை அர்ப்பணிக்கின்றார்கள். உங்கள் சரீரத்தையோ வேறு எவரையோ நீங்கள் நினைவு செய்யக்கூடாது. இலக்கு மிக உயர்ந்தது. நீங்கள் எவருடனும் ஒரு உறவை பேணினால் நிச்சயமாக நீங்கள் அவரை நினைவு செய்வீர்கள். அந்த நிலையில் நீங்கள் எவ்வாறு தந்தையை நினைவு செய்வீர்கள்? நாள் முழுவதும் உங்கள் புத்தி எல்லையற்றதில் நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் அந்த அளவிற்கு முயற்சி செய்ய வேண்டும். தந்தை கூறுகின்றார், என்னுடைய குழந்தைகள் மத்தியிலும் அதி உச்சத்தில் இருப்பவர்களும் இடைத்தரத்தில் உள்ளவர்களும் தாழ்ந்த நிலையில் உள்ளவர்களும் இருக்கின்றனர். மற்றோர் இங்கு வரும்பொழுது இவை அனைத்தும் தூய்மையற்ற பழைய உலகத்திற்கானவை என்று நினைக்கிறார்கள். எனினும் அவர்கள் இந்த யக்ஞத்திற்கு சேவை செய்வதால் அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். தந்தை பல வழிமுறைகளை கொண்டவர். மற்றபடி இது மௌன கோபுரம். புனித கோபுரங்களின் அதி புனிதமானது. புனித தந்தைமார்களுள் அதி புனிதமான தந்தை இங்கு அமர்ந்திருந்து முழு உலகையும் புனிதமாக்குகின்றார். தூய்மையற்ற எவரும் இங்கு வர முடியாது. எவ்வாறாயினும் தந்தை கூறுகின்றார், நான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க வந்துள்ளேன். இந்த நாடகத்தில் எனக்கும் ஒரு பங்கு உண்டு. அச்சா இனிமையிலும் இனிமையான அதி அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, உங்களுடைய அட்டவணையை ஆராய்ந்து உங்களை சோதியுங்கள். நான் எவ்வளவு புண்ணியத்தை சேமித்திருக்கின்றேன்? ஆத்மாவாகிய நான் எந்த அளவிற்கு சத்துவப்பிரதானம் ஆகியுள்ளேன்? நினைவில் நிலைத்திருப்பதன் மூலம் உங்கள் கணக்குகள் அனைத்தையும் தீர்த்து விடுங்கள். இரண்டு, ஒரு புலமை பரிசை பெறுவதற்கு சேவையாளராகி பலருக்கும் நன்மை அளித்து தந்தையின் அன்பிற்குரியவர் ஆகுங்கள். ஓர் ஆசிரியராகி பலருக்கும் வழிகாட்டுங்கள். ஆசீர்வாதம், நீங்கள் உங்களின் தேவதை ரூபத்தால் ஆத்மாக்களை கவரும் ரூபமாகி அவர்கள் அனைவருக்கும் ஆஸ்தியின் உரிமையை கொடுப்பீர்களாக. தொலைவிலிருந்தே ஆத்மாக்களை உங்களை நோக்கி கவரத்தக்க முறையில் உங்களின் தேவதை ரூபத்தின் ஜொலிக்கின்ற ஆடையை அணிந்து கொள்ளுங்கள். பின்னர் அவர்கள் அனைவரையும் யாசிப்பவர்களாக இருப்பதிலிருந்து விடுவித்து ஆஸ்தியின் உரிமையை கொடுங்கள். இதற்கு இந்த ஞானத்தின் சுரூபமாகவும் நினைவின் சுரூபமாகவும் சகல தெய்வீக குணங்களின் சுரூபமாகவும் ஆகுங்கள். பறக்கின்ற ஸ்திதியில் ஸ்திரமாகும் உங்களின் பயிற்சியை நீங்கள் அதிகரிக்க வேண்டும். உங்களின் பறக்கின்ற ஸ்திதியானது உங்களின் நடக்கின்ற அசைகின்ற தேவதை ரூபத்தை அனைவருக்கும் காட்டும். இதுவே உங்களின் தேவரூபம் ஆகப் போகிறது. இதுவே அருள்பவராகவும் ஆசீர்வாதங்களை அருள்பவராகவும் இருக்கும் ஸ்திதியாகும். ஸ்லோகம். மற்றவர்களின் மனங்களின் நோக்கங்களை அறிந்து கொள்வதற்கு சதா மன்மனாபவ என்ற ஸ்திதியில் ஸ்திரமாக இருங்கள். உங்களின் சக்தி வாய்ந்த மனதால் சாகாஷ் வழங்கும் சேவையை செய்யுங்கள். உங்களின் மனமே உங்களின் வார்த்தைகளும் செயல்களும் ஆகும். இந்த ஞானத்தை கொண்டுள்ள ஆத்மாக்களோ அல்லது இந்த ஞானமில்லாத ஆத்மாக்களோ அவர்கள் இருவரின் உறவு முறையிலும் தொடர்பிலும் வரும் பொழுது உங்களின் வார்த்தைகளும் செயல்களும் நல்லாசிகளாலும் தூய உணர்வுகளாலும் நிறைந்திருக்க வேண்டும். சக்தி வாய்ந்த தூய மனம் இயல்பாகவே சக்தி வாய்ந்த தூய வார்த்தைகளாலும் செயல்களையும் கொண்டிருக்கும். அவை நல்லாசிகளால் நிறைந்திருக்கும். சக்தி வாய்ந்த மனம் என்றால் நினைவின் சக்தியானது மேன்மையாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருத்தல் என்று அர்த்தம். இத்தகைய ஆத்மாக்கள் இலகு யோகிகளாக இருப்பார்கள். ஓம் சாந்தி.